Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام.
ان آیات کا یہ ترجمہ ہے کہ ہر چیز جو اس پر ہے یعنی زمین پر ہے یا
یہ وسنگلین پورل بھومی آہیے இதன் மீது அல்லது வானங்களில் இருப்பவை ஆகியவை எல்லாம் அழியக்கூடியவையே. புகழுக்கும் கண்ணியத்திற்கும் உரிய உம் இறைவனின் அருள் நிலைத்திருக்கும். இது தொடர்பாக ஹசரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், எல்லா பொருட்களும் அழியக்கூடியவையாகும், உனது இறைவன் ஒருவனே நிலைத்திருப்பான். இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், இறைவன் தன்னை தவிர மற்ற ஏனைய அனைத்திற்கும் மரணத்தை கண்டிப்பானதாக ஆக்கிவிட்டான். ஹசரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் மஹ்மூத் கி ஆமீன் என்ற பெயரில் எழுதிய ஒரு உருது கவிதையில் இவ்வாறு கூறுகிறார்கள். இந்த கவிதையை அவர்கள் தமது மூத்த மகன் சையதுனா முஸ்லிம் மவுத் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆமீன் வைபவத்தின் போது எழுதினார்கள். இந்த கவிதை துவா மற்றும் அறிவுரை நிறைந்ததாகும். இந்த கவிதையில் ஹசரத் முஸ்லிம் மவுத் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தமது இன்னும் இரண்டு மகன்களையும் சேர்த்துள்ளார்கள். ஆனால் இந்த அறிவுரையில் முழு ஜமாத்தும் அடங்கும். இது ஒரு மிக நீண்ட கவிதையாகும். இதன் ஓரிடத்தில் உலகம் தற்காலிகமானதாகும் என்றும் இதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது எனவும் கவனமூட்டியவாறு இவ்வாறு கூறுகிறார்கள், உலகம் ஓர் தற்காலிக தங்குமிடமாகும். இதில் 100 ஆண்டு வாழ்ந்தாலும் இறுதியில் பிரிவு என்பது உறுதியாக உண்டு. இது நிரந்தரமற்ற வீடாகும். எனவே இங்கு யாரும் யாரையும் குறை கூற முடியாது என்று கூறுகிறார்கள். எனவே இக்காலகட்டத்தில் இமாம் மனிதனை இறைவனுடன் சேர்ப்பதற்காகவே தோன்றினார்கள். அவர்கள் தமது சந்ததிகளின் மகிழ்ச்சியின் சந்தர்ப்பத்தில் தமது சந்ததிகளுக்கும் தமது ஜமாத்திற்கும் நமது உண்மையான மகிழ்ச்சி என்பது இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துவதிலும் அவனது விருப்பத்தை பெறுவதிலுமே உள்ளது என்று கவனமூட்டுகின்றார்கள். உலகம் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது, அப்போது விதவிதமான பிதாத்துகளை வளர்க்கிறது, வீணானவற்றை பின்பற்றுகின்றது, வெளிக்காட்டுவதற்காக மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றது. ஆனால் நமது எல்லாவித கவனமும் நமது இறைவனின் பக்கமே இருக்க வேண்டும் என ஹஜ்ரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு பாடம் கற்பித்து தந்துள்ளார்கள். எனவே நமது ஒவ்வொரு செயலும் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காகவே இருக்க வேண்டும். நமக்கு இந்த கருத்தின் ஆழம் புரிந்துவிட்டால் நாம் துக்கம் அல்லது மகிழ்ச்சியை அனுசரிப்பது இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக அமையும். ஹஜ்ரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களின் நோக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காகவே தோன்றியுள்ளார்கள். இவர்களின் சந்ததிகள் இறைவனை நேசிப்பவர்களாக உள்ளனர். ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்ட நேசத்தில் மூழ்குபவர்களாக உள்ளனர். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறங்கிய இறுதி ஷரியத் ஆகிய திருக்குரானை ஓதி அதன்படி செயல்படுபவர்கள் ஆவார்கள் என்பதை விட அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வேறு எதுவாக இருக்க முடியும்? எனவே ஹசரத் முஸ்லிமோத் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குரானை முதன்முறையாக முழுவதும் ஓதி முடித்து உடன் ஹஜ்ரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு விருந்திற்கான ஏற்பாடு செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திற்காக குறிப்பாக இந்த கவிதையை இயற்றினார்கள். இதன் ஒவ்வொரு வரியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வேதனை மிகுந்த துவாக்கள் மற்றும் இறைவனை புகழ்வது மற்றும் அறிவுரையால் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலும் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றியவாறு தமது சந்ததிகளுக்கும் தம்மை பின்பற்றுபவர்களுக்கும் உலகம் மற்றும் உலக பொருட்களின் மீது அதிக ஆர்வம் காட்டாதீர்கள் என்று அறிவுறுத்தினார்கள். இறைவனை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இதுவே வாழ்வின் நோக்கமாகும் என்றார்கள். ஒரு நேரம் வரும்போது உலகம் மற்றும் இந்த உலக பொருட்கள் யாவும் இங்கேயே இருந்துவிடும், மனிதன் இவ்வுலகை விட்டு போய்விடுவான். இந்த வீடு நிரந்தரமற்றதாகும், எனவே இங்கு யாரும் யாரையும் குறை கூற முடியாது. இவ்வுலகமும் இவ்வுலக பொருட்களும் நிரந்தரமானவை அல்ல என்னும் போது இதில் உள்ளத்தை லயிக்க வைப்பதும் வீணானவையாகும். எனவே யார் யாரிடம் புகார் கூற முடியும்? நிரந்தரமாக பலன் பெற வேண்டுமென்றால் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் அந்த இறைவனிடமிருந்துதான் பலன் பெற முடியும். மேலும் நிரந்தரமாக நிலைத்திருப்பது மகத்துவம் கண்ணியமும் மிகுந்த இறைவன் ஒருவனே ஆவான். நான் ஓதிய திருக்குரான் வசனத்தில் இறைவன் இரண்டு முக்கிய அம்சங்களின்பால் கவனமூட்டியுள்ளான். ஒன்று, எல்லா பொருட்களும் அழியக்கூடியவையாகும், மெல்ல மெல்ல பொருட்கள் யாவும் அழிவை அடையும், மேலும் ஒவ்வொரு மனிதனின் இறுதி கட்டம் மரணமும் ஆகும். இரண்டாவது கருத்து, ஈமான் கொண்டவர்களும் இறைவனின் விருப்பத்தை பெற முயற்சி செய்பவர்களும் இறைவனை தேடுகின்ற இறை அடியார்கள் தமது சந்ததிகள் நன்மையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தர்பியத் செய்பவர்கள், தமது ஆன்மீகத்தில் முன்னேற எந்நேரமும் தயாராக இருப்பவர்கள், திருக்குரானின் போதனைகளின்படி பின்பற்ற முயற்சி செய்பவர்கள் பௌதீக வாழ்க்கையை கடந்து விடுகின்றனர் அல்லது உலக வாழ்க்கையை இங்கேயே முடித்து விடுகின்றனர். ஆனால் இன்னொரு வாழ்க்கையும் உள்ளது, அது நிரந்தரமான வாழ்வாகும். அது இவ்வுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு சென்ற பின் மனிதனுக்கு கிடைக்கிறது. அதை அவர்கள் அடைந்து விடுகின்றனர். அவர்கள் மறு உலகில் இறைவனது அன்பின் அரவணைப்பில் வந்துவிடுகின்றனர். இறைவனின் புறம் இருந்து நேசம் மிகுந்த ஓசையை கேட்கின்றார்கள். பதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, வா வந்து எனது சிறப்பிற்குரிய அடியாரில் நுழைந்துவிடு, வா எனது சொர்க்கத்தில் நுழைந்துவிடு என்ற இறைவனின் குரலை கேட்கின்றார்கள். ஆக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தில் மனிதனை இறைவனுடன் சேர்ப்பதற்காக தோன்றினார்கள். ஃபதுஹுலி ஃபி இபாதி என்பதன் கருத்தை புரிய வைப்பதற்காக தோன்றினார்கள். மனிதனை நிரந்தரமான சொர்க்கத்திற்கும் நிரந்தரமான வாழ்விற்கும் வாரிசாக்குவதற்காக தோன்றினார்கள். மகிழ்ச்சியின் சந்தர்ப்பத்தில் இயற்றப்பட்ட இந்த கவிதையில் நிரந்தர வாழ்வை தேடுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் இறைவனை அடையாமல் நிரந்தர வாழ்வு கிடைக்காது. திருக்குரானில் சூரா கசஸில் இறைவன் கூறுகின்றான், வலா தது மாலாஹி இலாஹன் ஆஹர் லா இலாஹ இல்லாஹு குல்லு ஷயின் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜவுன். அல்லாஹ்வையன்றி வேறெந்த கடவுளையும் நீர் அழைக்காதீர், அவனையன்றி வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை, அவனை தவிர அனைத்தும் அழியக்கூடியவையே, தீர்ப்பு அவனுக்கே உரியதாகும், மேலும் நீங்கள் யாவரும் அவனிடமே திருப்பப்படுவீர்கள். ஆக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து இதுவாகும். இந்த வழிமுறையை நாம் பேண வேண்டும், இந்த குறிக்கோளையே நாம் அடைய வேண்டும். இதுவே நமது பிறப்பின் நோக்கமும் ஆகும். இறைவன் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியாபுதூன், அதாவது நாம் ஜின்களையும் மனிதனையும் நம்மை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று கூறுகிறான். ஆக இறை வணக்கத்திற்கான கருத்தை நாம் இதன்படி செயல்பட முயற்சி செய்யும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எதுவும் இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அனைத்துமே அழியக்கூடியதாகும், அல்லாஹுவின் கவனம் இல்லாத மற்ற எல்லாம் அழியக்கூடியவையாகும். எல்லா நல்ல எண்ணத்துடன் அவனை வணங்க முயற்சி செய்பவர்களையே அல்லாஹ் தாலாவின் கவனம் இருக்கும். அவனை ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டு அவனது கட்டளையின்படி செயல்படுபவர்கள் மீது இறைவனது கவனம் இருக்கும். இறைவன் நமக்கு இபாதத் செய்வதற்கான வழிகளை கற்றுத்தந்துள்ளான். அதே சமயம் இறை வணக்கத்தின் உயர் தகுதிகளை அடைவதற்கும் அதை சரியான முறையில் மெருகூட்டுவதற்கும் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களும் வழங்கியுள்ளான். தற்போது நாம் அருளுக்குரிய ரமலான் மாதத்தை கடந்து வருகின்றோம். நாம் நம்மை படைத்த இறைவனை அடையாளம் கண்டு நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்கவே ரமலான் மாதம் வருடந்தோறும் வருகின்றது. இதில் நாம் நமது நன்மைகளின் தகுதிகளை உயர்த்த வேண்டும், நமது ஆன்மீக தகுதிகளை மேம்படுத்த வேண்டும், இந்த சந்தர்ப்பங்களிலிருந்து பயன்பெற வேண்டும். மேலும் இவ்வாறு செய்பவர்கள் மிகவும் பேறுபட்டவர்களாவார்கள். இவர்கள் இறைவனின் உண்மையான நல்லடியார்களாக ஆவதற்கு எப்போதும் முயற்சி செய்பவர்களாவார்கள். குல்லு ஷயின் ஹாலிகுன் என்பதை எப்போதும் நினைவில் கொள்பவர்கள் தான் நிரந்தர மனப்பான்மையுடன் இறைவனை வணங்குவர்கள் ஆவார். இறைவன் ஒருவனுக்குத்தான் எப்போதும் அழிவும் இல்லை, மரணமும் இல்லை. நாம் மரணத்திற்கு பிறகு அவனிடம் ஆஜர்படுத்தப்படுவோம். அங்கு நமது செயல்களுக்கான கணக்கு எடுக்கப்படும். ஆக குல்லு ஷயின் ஹாலிகுன் என்பதில் இறைவன் நமக்கு பாடம் புகட்டுகின்றான். மரணம் என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும். மரணத்திலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது. ஆனால் இறைவனின் கவனத்தில் தம்மை மாய்த்துக் கொள்பவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை பெறுகின்றனர். அவர்கள் அல்லாஹ் தாலாவின் அன்பின் அரவணைப்பில் வந்துவிடுகின்றனர். இங்கு நான் மீண்டும் அதே கருத்தின்பால் செல்கின்றேன். இறைவனின் கவனத்தில் யார் தம்மை மாய்த்துக் கொள்கின்றார்கள்? அவர்கள் தமது பிறவியின் நோக்கத்தை தெரிந்து கொண்டவர்களாக இவன் இதன் அடிப்படையில் தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள். எனவே இவ்வுலகிலேயே இக்கருத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்கள் பெரும் பேர் பெற்றவர்களாவார்கள். இதன்படி செயலாற்ற முயற்சி செய்கின்றவர்கள் இறைவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இக்கருத்தை புரிந்து இதன்படி செயல்படுவதற்கான நல்வாய்ப்பினை நல்குவானாக. நமது முன்னோர்கள் புரிந்து கொண்டு அடைய முயற்சி செய்தபடி நாமும் அதை புரிந்து வழிநடக்க இந்த ரமலான் நம்மை நன்மைக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிவிட்டுமாக. நமது முன்னோர்கள் இந்த வழியில் நடப்பதற்காக துவாவும் முயற்சியும் செய்தனர். புதிய சந்ததிகளாகிய நாம் நமது நிலைகளை அதன்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள். நமது ஆன்மீகத்திற்கு நமது அன்பிற்குரியவர்களுள் நமது சான்றோர்களுள் யாராவது நம்மை விட்டு பிரியும் போது நமக்கு இக்கருத்தின் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கையுடைய ஒருவருக்கு இதன்பால் கவனம் ஏற்படவும் வேண்டும். கடந்த நாட்களில் எனது தாயார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். நான் அவர்களது வாழ்க்கையை சிந்திக்கும் போதெல்லாம் அவர்களது இறை வணக்கத்தின் உயரிய தகுதி நமக்கு தென்படுகின்றது. திருக்குறானை ஆழ்ந்த சிந்தனையுடன் மணிக்கணக்கில் அவர்கள் ஓதி வந்தது நமக்கு ஒரு முன்மாதிரியாக தென்படுகின்றது. அவர்கள் தொழுகையில் காட்டிய ஈடுபாடு, மகரிப் தொழுகையை இஷா வரைக்கும் நீட்டி தொழுவார்கள். பிறகு இஷா தொழுகையை மணிக்கணக்கில் ஈடுபாட்டுடன் தொழுது வந்தார்கள். இது என் முன்னால் ஒரு முன்மாதிரியாகும். என்னுடைய தாயார் ஹஜ்ரத் மசீமுதல் இஸ்லாம் அவர்களது காலத்தை நேரடியாக காணவில்லை எனினும் தொடக்க காலத்தை பார்த்துள்ளார்கள். ஹஜ்ரத் முதல் கலிபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பையும் துவாவையும் பெற்றுள்ளார்கள். சஹாபா மற்றும் சஹாபியாக்களிடமிருந்து பலன் பெற்றுள்ளார்கள். ஹஜ்ரத் மசீமுத் அல் இஸ்லாம் அவர்களுக்கு நெருக்கமான காலத்தின் விளைவின் கீழ் இருந்ததாலும் மற்றும் ஹஜ்ரத் இரண்டாவது கலிபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூத்த மகள் மற்றும் பிள்ளைகளில் இரண்டாவது பிள்ளை என்பதன் காரணத்தினாலும் ஹஜ்ரத் மசீமுத் அல் இஸ்லாம் அவர்களின் அண்மையிலிருந்து நெருக்கமாக பலன் பெற்றவர்களில் அண்மையிலிருந்து இதன் விளைவை அவர்களிடம் வெகுவாக தென்பட்டது. அவர்கள் எழுவதும் உட்கார்வதும் பேசுவது நடப்பது ஆகிய அன்றாட நடத்தையிலும் ஒரு கண்ணியம் இருந்தது. இந்த கண்ணியம் ஒரு மூமினிடம் தென்பட வேண்டும். இறைவனை நேசிக்க வேண்டும் என்பதில் ஒரு துடிப்பு இருந்தது. இந்த துடிப்பை அவர்கள் தாம் இயற்றிய கவிதைகளிலும் வெளிக்காட்டியுள்ளார்கள். தொழுகையில் அவர்கள் காட்டிய அதிக ஈடுபாட்டை நான் பார்த்ததால் அவர்கள் இயற்றிய கவிதை பள்ளத்தாக்குகளில் கவிதைகள் கூறி திரிபவர்கள் இயற்றும் கவிதைகளைப் போன்றதல்ல என்று நிச்சயமாக நான் கூறுவேன். மாறாக அது உள்ளத்தின் ஓசையாக இருந்தது. எனது தாயார் இயற்றிய ஒரு கவிதையில் சில வரிகளை நான் உங்கள் முன்னால் படித்துக் காட்டுகின்றேன். அவர்கள் இறைவனை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்கள். அன்பும் கருணையும் அருளும் உனதாகும் என ஒவ்வொரு கணமும் உனது விருப்பத்தை விரும்புகின்றேன். கட்டுப்படுவதில் எல்லாவற்றையும் இழந்து நான் எஜமானனுடைய இருப்பிடத்தை வந்தடைய விரும்புகின்றேன். எனது உள்ளத்தின் அறைகளில் நீ ஒருவனே நிறைந்திருக்க வேண்டும். நான் உனது கருணையின் போர்வையை விரும்புகின்றேன் என்று கூறுகிறார்கள். ஒருமுறை ஒரு ஜனாசா கடந்து சென்று கொண்டிருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சஹாபாக்களுடன் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். இறந்தவரை சஹாபாக்கள் புகழ்ந்துரைத்தார்கள். அப்போது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஜிபாகிவிட்டது என்று கூறினார்கள். பிறகு என்ன வாஜிபாகிவிட்டது என்று கேட்டபோது அவர்கள் சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று கூறினார்கள். ஏனென்றால் ஒருவருடைய நன்மைகளை மக்கள் புகழ்ந்துரைத்து கொண்டிருக்கும் போது இறைவன் அவரை மன்னிக்கின்றான், அவருக்கான மன்னிப்பிற்கான ஏற்பாட்டை செய்கின்றான். எனது தாயாரின் வஃபாத்தை ஒட்டி எனக்கு பல எண்ணற்ற இரங்கல் கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் யாவரும் அவர்களுடைய சிறப்பு பண்புகளை புகழ்ந்து எழுதுகின்றார்கள். ஆக இந்த பல்வேறு கடிதங்களும் நானும் அவர்களை பார்த்துள்ளேன். இதிலிருந்து எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நான் இதற்காக துவாவும் செய்கின்றேன். நான் உனது கருணையின் போர்வையை விரும்புகின்றேன் என்ற அவர்களது துவா வை இறைவன் ஏற்றுக்கொள்வான். அவ்வாறு ஏற்றுக்கொண்டவாறு தனது மன்னிப்பு மற்றும் கருணையின் போர்வையில் போர்த்தியிருப்பான் என்று நம்புகின்றேன். என் அன்பிற்குரிய இறைவா, என் தாயார் தமது இந்த துவாவில் விரும்பியதற்கிணங்க நீ அவர்களுடன் நடந்து கொள்வாயாக. அவர்களுடைய சந்ததிகளாகிய எங்களையும் இக்கருத்தை புரிந்து கொள்பவர்களாக ஆக்குவாயாக. இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களையும் உனது கருணையின் போர்வையில் மூடி வைப்பாயாக. அவர்கள் தமது சந்ததிகளிடம் வைத்திருந்த எதிர்பார்ப்பை விட்டு விலகுபவர்களாக நாங்கள் ஆகிவிடாமல் இருக்க வேண்டும். மாறாக இறைவன் அவர்களது வருங்கால சந்ததிகளுக்கும் உனது கருணை கிடைக்க நல் வாய்ப்பினை நல்குவாயாக. அவர்களை பற்றி சுருக்கமாக நான் ஒரு சில விஷயங்களை எடுத்துக் கூறுகின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர்கள் ஹசரத் முஸ்லீம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூத்த மகளும் ஆவார்கள். குழந்தைகளுள் ஹசரத் மூன்றாவது கலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பிறகு இரண்டாவதாக பிறந்த குழந்தை ஆவார்கள். அவர்கள் சையதா மஹ்மூதா பேகம் சாஹிபா, அதாவது ஹசரத் உம்மே நாசிர் என்ற பெயரால் அறியப்பட்டவர்களின் வயிற்றில் அக்டோபர் மாதம் 1911 பிறந்தார்கள். ஹசரத் முஸ்லீம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் உம்மே நாசிர் அவர்களுடன் செய்த திருமணத்தை பற்றியும் சுருக்கமாக கூறுகின்றேன். இந்த நிக்கா 1902 நடந்தது. ஹசரத் சையீதா மஹ்மூத் பேகம் சாஹிபா, ஹசரத் உம்மே நாசிர் சாஹிபா கலீஃபா ரஷீதுதீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் ஆவார்கள். ஹசரத் கலீஃபா ரஷீதுதீன் சாஹிப் அவர்களின் அவர்கள் செய்த பொருள் தியாகத்தை பார்த்து ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை, இனி அவர் பொருள் தியாகம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இதுவரை அவர் செய்ததே அதிகமானதாகும் என்று கூறினார்கள். ஆனால் இவர் கடைசி காலம் வரை பொருள் தியாகம் செய்து கொண்டே இருந்தார்கள். 1902 நிக்காஹ் நடந்தது. அக்டோபர் மாதம் 1903 திருமணம் நடந்தது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டாக்டர் சாஹிபுக்கு இந்த வரனை முன்வைத்த போது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் கலீஃபா ரஷீதுதீன் சாஹிப் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் இவ்வாறு குறிப்பிட்டார்கள், இந்த வரன் மஹ்மூதிற்கு பிடித்துள்ளது போல் தெரிகிறது. எனக்கு இல்ஹாமின் அடிப்படையில் இது தொடர்பாக எதுவும் தெரியப்படுத்தவில்லை. ஆயினும் மஹ்மூதின் விருப்பத்தின்படி இன்ஷா அல்லாஹ் இறைவனது விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கும். வல்லாஹு ஆலமு, நிச்சயமாக இந்த உறவு இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்ததாகும். அவர்களது மூத்த மகன் ஹசரத் ஹாபிஸ் மிர்சா நாசிர் அகமது சாஹிப் அவர்களுக்கு இறைவன் கிலாபத்தின் போர்வையை அணிவித்தான். எனது தாயாரின் நிக்கா July 2, 1934 எனது தந்தையார் மிர்சா ஷரீப் அகமது சாஹிப் அவர்களுடைய மகன் மிர்சா மன்சூர் அகமது சாஹிபுடன் நடந்தது. அதே வேளையில் ஹசரத் மூன்றாவது கலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நிக்காவும் நடந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதியானின் அக்ஸா பள்ளிவாசலில் மிகவும் நீண்ட குத்பா ஒன்றை நிகழ்த்தி இந்த நிக்காவை நடத்தி வைத்தார்கள். இந்த இரண்டு நிக்காவில் முதலாவது நிக்கா ஹசரத் மூன்றாவது கலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நிக்காவாகும். இரண்டாவது நிக்கா நான் முன்னதாக குறிப்பிட்டதை போன்று எனது தாயாரின் நிக்காவாகும். இங்கு நான் அந்த குத்பாவின் சில பகுதிகளை எடுத்துரைக்கின்றேன். இது பொதுவான முறையில் ஜமாத்திற்கும் சிறப்பான முறையில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினருக்கும் உரியதாகும். அனைவருக்கும் இதை கேட்டு தமது பொறுப்புகளை பற்றிய உணர்வு ஏற்பட வேண்டும். எனது தாயார் எப்போதும் தமது மற்றும் பிறருடைய தர்பியத்திற்காக பாடுபட்டு வந்தார்கள். அவர்களது தரம் உயர வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தார்கள். இதன் மூலம் அவர்களுக்கும் நன்மை சேர வேண்டும். காரணம், அவர்களின் வஃபாத்தின் விளைவாக எனக்கு இதன்பால் கவனம் ஏற்பட்டுள்ளது. ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், வ ஆஹரின மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்பதன் கருத்து ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது தோற்றமாகும். இதை அவர்கள் கூற காரணம் என்னவென்றால், நான் மீண்டும் தோன்றியுள்ளேன் என்று கூறும் அளவிற்கு ஒருவர் தோன்றினால் அவர் தஜ்ஜாலை எதிர்கொள்வார். இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இல்லை என்றால் முஸ்லிம்கள் அந்த தஜ்ஜாலுடன் சண்டையிட்டு மரணித்து விடுவார்கள். இந்த மகத்துவம் வாய்ந்த குழப்பத்தை எதிர்கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிவிப்பை வழங்கினார்கள். இவ்வாறு கூறி அவர்கள் ஓர் அப்பீல் செய்துள்ளார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதாவது, இந்த குழப்பம் தோன்றும் போது பாரசீக வம்சத்திலிருந்து சிலர் எழுந்து எல்லாவித ஆபத்துகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டவாறு மீண்டும் உலகில் ஈமானை நிலைநாட்டுவார்கள். இது வெறும் முன்னறிவிப்பு மட்டுமல்ல, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு விருப்பமும் ஆகும். இது அவர்கள் வைத்த நம்பிக்கையாகும், எதிர்பார்ப்பாகும். இறை தூதர் பாரசீக வம்சத்திடம் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று இந்த சொற்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் இந்த குழப்பம் ஆபத்தின் அடிப்படையில் மிக குறைவாகவும், விளைவின் அடிப்படையில் மிக குறைவாகவும், காலம் மற்றும் அதன் தாக்கத்தின் அடிப்படையில் மிகவும் குறைவாகவும் குழப்பம் தோன்றியது. அப்போது சஹாபா பெருமக்கள் காட்டிய நடைமுறை வரலாற்றின் ஏடுகளில் இன்னும் எழுத வைக்கப்பட்டுள்ளது என்று கூறிய பிறகு சஹாபாக்கள் என்ன முன்மாதிரியை காட்டியுள்ளார்கள் என்பதை விளக்கினார்கள். எவ்வாறு சஹாபாக்கள் தமது உயிரை அர்ப்பணித்தார்கள் என்று விளக்கினார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம், அதன் பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த போரை பற்றி விவரித்தார்கள். அந்த போரில் புதிய முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு எண்ணிக்கையின் மீது அதிக நம்பிக்கையும் பெருமையும் ஏற்பட்டது. ஆனால் காபிர்களின் அம்பு மழையினால் அதை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அந்த புதிய முஸ்லீம்களின் பலவீனத்தின் காரணமாகவும், அவர்களுக்கு பயிற்சி இல்லாததன் காரணமாகவும் அவர்களது குதிரைகள் சிதறி ஓடின. இது முந்தைய சஹாபாக்களின் வரிசையையும் சீர்குலைத்துவிட்டது, அங்கும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக அவர்களின் குதிரையும் சிதறி ஓட ஆரம்பித்தன. இதன் விளைவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10 அல்லது 12 சஹாபாக்கள் மட்டுமே இருந்தனர். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களை இவ்வாறு அழைக்குமாறு ஒரு சஹாபியிடம் கூறினார்கள். அன்சார்களே, இறைவனின் தூதர் உங்களை அழைக்கின்றார் என்று அறிவிப்பு செய்யுமாறு கூறினார்கள். அப்போது அன்சார்களின் குதிரைகள் சிதறி இருந்தன. குதிரைகளை திருப்பி போர்க்களத்திற்கு கொண்டு வர கழுத்தை திருப்பினாலும் அவை திரும்ப மறுத்தன. சஹாபாக்கள் அந்த சம்பவத்தை எடுத்து கூறும்போது, நாங்கள் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து வலுவாக இழுத்தோம், அப்போது குதிரையின் பிடரியுடன் சேரும் அளவிற்கு அதனுடைய கழுத்தை நாங்கள் திருப்பினோம். ஆனாலும் குதிரைகள் போர்க்களத்திற்கு செல்லாமல் திரும்பி ஓட ஆரம்பித்தன என்று கூறுகிறார்கள். அப்போது இறைவனின் தூதர் உங்களை அழைக்கின்றார் என்ற குரலை கேட்டவுடன் எங்களது உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல் இருந்தது. சவாரியை அடக்க முயன்ற போது அது திரும்ப மறுத்தது. இவ்வாறு திரும்ப மறுத்த குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களின் கழுத்துக்களை வெட்டி சரித்துவிட்டு நடந்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் ஒன்று கூடிவிட்டார்கள் என்று சஹாபாக்கள் கூறுகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த ஓசையை விட அதிக மகத்துவத்துடன், அந்த ஓசையை விட அதிக நம்பிக்கையுடன், அந்த ஓசையை விட அதிக உறுதியுடன், அந்த ஓசையை விட அதிக அன்புடன், அந்த ஓசையை விட அதிக எதிர்பார்ப்புகளுடன் இறைவனின் ரசூல் 1300 வருடங்களுக்கு முன்னால் லவ் கானல் ஈமானு முல்லகன் பிஸ்ஸுரையா லனாலஹு ரிஜாலுன் மின் அபுனாயில் ஃபாரிஸ் என்று கூறினார்கள். அதாவது, எனது உம்மத்திற்கு ஒரு காலம் வரும், அப்போது இஸ்லாம் அழிந்துவிடும், அப்போது தஜ்ஜாலின் குழப்பம் உலகில் மிகைத்துவிடும், ஈமான் அப்போது கைவிடப்படும், இரவில் மனிதன் மூமினாக இருப்பான், காலையில் அவன் காபிராகிவிடுவான், காலையில் மூமினாக இருப்பவன் மாலையில் காபிராகிவிடுவான், அப்போது பாரசி வம்சத்திலிருந்து சிலர் எழுந்து என்புறம் இருந்து எழுந்துள்ள ஓசைக்கு செவி கொடுப்பார்கள், பிறகு ஈமானை சுரையாவிலிருந்து திரும்ப கொண்டு வருவார்கள். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜுலுன் என்று கூறவில்லை, மாறாக ரிஜாலுன் என்று கூறியுள்ளார்கள். இதன் பொருள், இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற பொறுப்பு பார்சியின் ஒரு மனிதரோடு முடிந்துவிடாது, மாறாக அவருடைய சந்ததிகளின் மீது பொறுப்பு உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்சியின் ஒரு மனிதரின் மீது வைத்திருந்த அதே எதிர்பார்ப்புகளை அவர்களது சந்ததிகளிடமும் வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவநம்பிக்கையின் காட்சியை எடுத்துரைத்தார்கள். அதில் சஹாபாக்களின் முகம் வெளிறிவிட்டது. அவர்களது நெஞ்சம் துடித்திருந்தது. அவர்களது உள்ளத்திற்கு எழுச்சியூட்டுவதற்காக குரல் எழுப்பினார்கள். இந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் அவர்கள் பார்சியின் வம்சத்தினரிடத்தும் வைத்தார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலீபத்துல் மசீஹ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நான் இன்று அந்த அமானத்தையும் பொறுப்பையும் நிறைவேற்றுகின்றேன். இன்று பார்சி வம்சத்தின் சந்ததிகளாகிய அனைவருக்கும் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தூது செய்தியை எட்ட வைக்கின்றேன். ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதிய சமுதாயம் அழியும் போது லனாலஹு ரிஜாலுன் மின் ஃபாரிஸ் என்ற எதிர்பார்ப்பை முன்வைத்துள்ளார்கள். மேலும் பார்சீக வம்சத்தை சேர்ந்த சந்ததிகள் உலக பேராசைகள் மற்றும் உலக முன்னேற்றங்களை விட்டுவிட்டு ஒரே பணியை செய்வதற்காக தம்மை அர்ப்பணித்து விடுவார்கள். அந்த பணி உலகில் இஸ்லாத்தின் கொடியை உயர்த்தும் பணியாகும். ஈமானை சுரையாவிலிருந்து திரும்ப கொண்டு வருவதும் அந்த பணியாகும். இறை படைப்பினங்களை இறைவனின் சன்னிதானத்தில் கொண்டு வருவதாகும். இந்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் இறைவனின் தூதர் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதை நான் அவர்களின் முன் வைக்கின்றேன். இதற்கு அவர்கள் என்ன பதில் கொடுப்பார்கள்? அவர்கள் எனது சந்ததிகளாயினும் எனது சகோதரர்களின் சந்ததிகளாயினும் சரி, அவர்கள் மனதில் நன்றாக சிந்தித்து தமது இயல்பிடம் இந்த குரலுக்கு பிறகு அவர்கள் மீது என்ன பொறுப்புகள் சுமத்தப்படுகின்றன என்பதை கேட்க வேண்டும். பாரசீக வம்சத்தைச் சேர்ந்த நாங்கள் ஹஜ்ரத் இரண்டாவது கலீபத்துல் மசீஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த வேதனை மிகுந்த தூது செய்தியை புரிந்து கொண்டு எமது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுபவர்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. எங்களது சந்ததிகள் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுபவர்களாக ஆகட்டுமாக. எங்களது குடும்பத்தின் சான்றோர்களில் ஒருவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார்கள். அவர்களின் பிரிவு குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பாகவும் ஜமாத் உறுப்பினர்களுக்கு பொதுவாகவும் ஹஜ்ரத் மசீமுத் அலி இஸ்லாம் அவர்கள் தமது ஜமாத்திடம் ஒப்படைத்த பொறுப்புகளை நினைவூட்டுவதாக அமைய வேண்டும். நமது பொறுப்புகளை ஹஜ்ரத் மசீமுத் அலி இஸ்லாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நான் ஜமாத்தின் எந்த உயரிய தகுதியை பார்க்க விரும்புகின்றேன் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நான் எனது தாயாரின் வாழ்க்கையிலிருந்து பல்வேறு சம்பவங்களை எடுத்துக் கூறுகின்றேன். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஆன்மீக மற்றும் பௌதிக கல்வியை வலியுறுத்தி படிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு எஃப்ஏ வரைக்கும் கல்வியை கற்பித்தார்கள். பிறகு சையீதா அமதுல் அஸீஸ் சாஹிபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் இரண்டாவது கலீபத்துல் மசீஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்களின் தர்பியத்திற்காக எனது மனதில் ஒரு திட்டம் தோன்றியுள்ளது என்று கூறினார்கள். அதன் செயல்பூர்வமான வெளிப்பாடு மார்ச் மாதம் 17 தேதி 1925 ஆண்டு வெளிப்பட்டது. அப்போது ஒரு மதரசா தொடங்கப்பட்டது. அதன் தொடக்க மாணவிகளில் எனது தாயாரும் ஒருவர் ஆவார். 1929 இந்த மதரசாவின் மொத்தம் 7 மாணவிகள் மௌலவி பரீட்சையை எழுதினார்கள். அதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றார்கள். அதில் எனது தாயாரும் அடங்குவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது பிள்ளைகளின் ஆமீன் வைபவத்தின் போது ஒரு கவிதையை இயற்றினார்கள். அது துவாவினால் நிறைந்ததாகும். அதில் சில பெரிய பிள்ளைகளையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். எனது தாயார் ஹஜ்ரத் நாசிரா பேகம் சாஹிபா அவர்களையும் அதில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதில் இவ்வாறு கூறுகின்றார்கள், எமது நாசிரா ஓர் உன்னதமான நட்சத்திரம் ஆவார். ஞானமிக்க கடமை உணர்வு கொண்ட ஒரு தூய முத்து ஆவார்கள் என்று கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சிறப்புகள் யாவும் அவர்கள் தந்தை என்பதால் மட்டும் எடுத்துக் கூறவில்லை. மாறாக எனது தாயாருடன் சேர்ந்து வேலை பார்த்த லஜினா உறுப்பினர்கள் கூட இதை உண்மைப்படுத்துகின்றார்கள். அவர்கள் என் தாயாருடன் வெகு நீண்ட காலம் பணிபுரிந்து வந்தார்கள். இவர்களுடன் இணைந்து பணிபுரிந்த முந்தைய தலைவி எழுதுகின்றார்கள், இவர்களுக்கு லஜினாவிற்கு தர்பியத்து வழங்க வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் இருந்தது. இதற்காக புதிய புதிய வழிகளை யோசித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். புதிய புதிய திட்டங்களை அமல்படுத்தி வந்தார்கள். ரப்வாவின் ஒவ்வொரு பெண்ணும் தர்பியத்தின் அடிப்படையில் மிகவும் உயர்ந்த தரத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக எனக்கு சொன்னார்கள். பலமுறை அவர்கள் பெண்களிடம் பர்தா விஷயத்தில் ஏதாவது பலவீனத்தை கண்டால் அல்லது அஹ்மதி பெண்களிடம் கண்ணியத்திற்கு மாற்றமான ஏதாவது ஒரு நடத்தையை பார்த்தால் அங்கேயே அவர்கள் மிகவும் அன்பாகவும் அறிவுரை கூறி வந்தார்கள். ஒரு அஹ்மதி பெண்ணின் கண்ணியத்தின் தரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று புரிய வைப்பார்கள். பர்தா சம்பந்தமாக அதற்கு நான்காவது கலிபத்து மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றின் சிறிய பகுதியை உங்கள் முன்னால் வாசிக்கின்றேன். அதற்கு நான்காவது கலிபத்து மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் ஆண்டு மாநாடு ஆகும். அது 1982 மாநாடு நடந்தது. அப்போது லஜினாவின் மாநாட்டு திடலில் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அதில் பர்தா சம்பந்தமாக கூறினார்கள். இது தொடர்பாக அவர்கள் எனது தாயாரை நினைவு கூர்ந்தார்கள். அப்போது இவ்வாறு கூறினார்கள், எனது ஒரு சகோதரி உள்ளார்கள், அவர்கள் தொடக்கத்திலிருந்தே பர்தாவை பேண வேண்டும் என்பதில் மிகவும் கடினமான நடவடிக்கை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிள்ளைகளின் தொடக்க கால தர்பியத்தை பெற்ற தலைமுறையைச் சேர்ந்தவர்களாவார்கள். அவர்கள் வீட்டில் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரஜியல்லாஹு அன்ஹு என்ன செய்வதை கண்டார்களோ, பெண்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது எப்படி அவர்களை கண்டார்களோ அதே போன்று அவர்களுடைய இயல்பும் பதிந்துவிட்டது. இதிலிருந்து அவர்களின் கவனம் அறவே மாறாது. இவர்களை பற்றி நமது சில பெண்கள் இவர் பழைய காலத்து பெண்மணி ஆவார்கள் என்று நினைவு கூறுகின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள். எனவே தம்மை ஒன்றும் சொல்லக்கூடாது என்று கூறுகின்றார்கள். இவர்கள் பழைய காலத்து மக்கள் ஆவார்கள். இவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. இவர்கள் இப்படியெல்லாம் பேசத்தான் செய்வார்கள் என்று நினைக்கின்றார்கள். பழைய காலம் என்றால் எந்த பழைய காலம்? எனக்கு தெரிந்த பழைய காலம் என்பது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலமாகும். எனவே இவர்களை பார்த்து பழைய காலத்தவர் என்று கூறி ஏதாவது சொல்ல நினைத்தால் இது அவரது விருப்பமாகும். அவருடைய இந்த பிரச்சனையை இறைவனை சார்ந்ததாகும். ஆனால் எனது சகோதரி உண்மையிலேயே இறை அச்சத்தில் நிலை நின்றவாறு இதில் கடினத்தை மேற்கொள்வார்கள். லெஜினா தலைவியாக எனது தாயார் நீண்டகாலம் பணியாற்றி வந்தார்கள். அவர்களது தலைமையில் ரப்வாவின் தரம் எப்போதும் பாகிஸ்தானில் எல்லா மஜ்லிஸ்களை விடவும் உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். முதலிடம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. சில தலைவிகள், சில கிளை அமைப்புகளின் தலைவர்கள், காயித்மார்கள் அல்லது ஜயிம்மார்கள் செய்வதை போன்று அல்ல. மாறாக ரப்வாவில் காலத்தின் ஹலீஃபா இருக்கின்றார்கள். எனவே விளக்கிற்கு அடியில் இருள் இருக்கும் என்று யாரும் ஜாடையாக கூட சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக ஹலீஃபா இருந்தும் அவர்களின் தகுதி மற்றவர்களை விட பின்தங்கியதாகும் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவும் அவ்வாறு செய்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, இறைவனின் விருப்பத்தை பெற வேண்டும் என்ற குறிக்கோளும் கொண்டிருந்தார்கள். எனக்கு கடிதம் எழுதிய ஒரு பெண்மணி இவ்வாறு எழுதுகின்றார்கள், அவர்கள் எடுக்கும் முடிவு மிகவும் தொலைநோக்கு பலன் கொண்டவையாக இருக்கும். கண்டிப்பாக ஆலோசனை கேட்பார்கள். ஆலோசனை கூறுபவர்களின் ஆலோசனைகளை மதிப்பார்கள். மௌலானா நூருல் ஹக் சாஹிப் அவர்களின் மனைவி எழுதுகின்றார்கள், நான் முஹல்லாவின் சதராக வெகு காலம் இருந்திருக்கின்றேன். தாலீம் மற்றும் தர்பியத்திலும் கல்வி மேம்பாட்டிற்காகவும் துர்ரே சமீன் அல்லது கலாமே மஹமூதிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கு வரும்போதும் இரண்டு கவிதை வரிகளை மனனம் செய்து வர வேண்டும் என்று ஒவ்வொரு உறுப்பினரிடமும் கூறியிருந்தார்கள். இதனால் கவிதையின் மூலம் எங்களுக்கு அறிவும் ஆன்மீகமும் பெருகியது. அதே வேளையில் இஜ்திமாக்களின் போது கவிதை போட்டியில் ரப்வா லஜ்னா முதலிடத்தை வகித்து வந்தது. அவர்களுக்கு அதிக கவிதைகள் மனனமாக இருந்தது. பொதுவாக இது எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. எனது தாயாருக்கு பல கவிதைகள் மனனமாக இருந்தது. இம்ரான் சாஹிப் அவர்களுடைய மனைவி எனக்கு எழுதியுள்ளார்கள், ஒருமுறை சில பெண்களுடன் அவர்கள் ஜமாத் சுற்றுப்பயணத்திற்காக என்னுடைய தாயாருடன் சியால்கோட் சென்றார்கள். அப்போது கார் அல்லது வேனில் சென்றார்கள். அதில் செல்லும் போது நாம் இங்கும் அங்கும் உள்ள விஷயங்களை பேசுவதற்கு பதிலாக கவிதை போட்டி நடத்தலாம் பயணமும் நன்றாக இருக்கும், அதேவேளையில் வீணான அரட்டை அடிப்பதிலிருந்தும் தவிர்ந்திருக்கலாம் என்று கூறினார்கள். அவ்வாறே பயணத்தின் போது கவிதை போட்டி நடந்தது. அனைவரும் அதை ரசித்தார்கள். இங்கு நான் இன்னொரு விஷயத்தையும் கூறுகின்றேன். எனது தந்தையார் மிர்சா மன்சூர் அகமது சாஹிப் அவர்களுக்கும் குறிப்பாக துர்ரே சமீன் நூலின் பல கவிதைகள் மனநமாக இருந்தது. ஏ ஹுதா ஏ கார்சாசோ ஏப் பூஷோ கிர்துகார் என்ற மிக நீண்ட கவிதை அவர்களுக்கு முழுவதுமாக மனநமாக இருந்தது என்று நான் எண்ணுகின்றேன். நாங்கள் பயணத்தில் செல்லும் போது கவிதை போட்டி தொடங்குவார்கள். அப்போது தந்தையார் ஒரு அணியாகவும் தாயார் இன்னொரு அணியாகவும் இருப்பார்கள். குழந்தையாகிய எங்களுக்கும் ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக அவர்களோடு எங்களையும் சேர்த்துக் கொள்வார்கள். அதே போன்று எனது தாயாருக்கு கசீதாவும் மனநமாக அதிகமாக தெரிந்திருந்தது. அவர்களது கடைசி காலத்தில் நினைவு குறைவதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே சில கவிதை வரிகள் அல்லது சில சொற்கள் நினைவில் இருக்காது, உடனடியாக ஞாபகம் வராது. எனது தந்தையாரின் வஃபாத்திற்கு பிறகு பேத்திகள் எனது தாயாருடன் தூங்குவார்கள். அவர்களிடம் கசீதா புத்தகத்தை கொடுத்துவிட்டு இவர்கள் மனநமாக கசீதாவை ஓதுவார்கள். தினமும் இது அவர்களது நடைமுறையாக இருந்து வந்தது. 70 கசீதாக்களையும் முதலில் படிப்பார்கள். யா ஐன ஃபைதில்லாஹி வல் இர்ஃபானி யஸ்வா இலைக்கல் ஹல்கு கஸ்மானி என்று தொடங்கும் கசீதாவை முழுவதுமாக ஓதிவிட்டு தூங்குவார்கள். அவர்களது கடைசி காலத்திலும் கூட அவர்களுக்கு ஓரிரு வரிகள் மட்டுமே மறந்திருந்தது, மற்றபடி கசீதா முழுவதும் அவர்களுக்கு மனநமாக இருந்தது. அதே போன்று திருக்குறானையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதற்கேற்ப மிகவும் சிறந்த முறையில் கவனத்துடன் ஓதி வந்தார்கள். சில நேரம் வீட்டு வேலைகள் முடிந்தவுடன், அதாவது வீட்டில் வேலைகள் இல்லை என்பது கிடையாது, வீட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். பல்வேறு பணிகளை மிகவும் ஆர்வத்துடன் செய்து வந்தார்கள். லெஜ்னாவின் பணிகளும் உடனுக்குடன் செய்து வந்தார்கள். இந்த பணிகள் எல்லாவற்றையும் முடித்த பிறகு சுபு தொழுகை தொழுத பிறகும் திருக்குறானை ஓதி வருவார்கள். இது தவிர பகல் 10 மணி அல்லது 11 மணிக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் திருக்குறான் ஓதி வந்தார்கள். இதை நானும் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் திருக்குறானை மிகவும் கவனமாக ஓதி வந்தார்கள். அவர்கள் ஆழமாக சிந்தித்ததை நானும் பார்த்திருக்கின்றேன். ஆனால் தேவையில்லாமல் தமது அறிவுத்திறனை வெளிப்படுத்தும் பழக்கம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் மிகவும் அதிகமாக படித்திருந்தார்கள். அவ்வாறே ஹசரத் மசீஹ் மவ்வூத் இஸ்லாம் அவர்களின் நூட்களையும் அதிகமாக சிந்தித்து வாசித்து வந்தார்கள். அவர்கள் மௌலவிக்கான தேர்வு எழுதி அதில் தேர்ச்சியும் பெற்றிருந்தார்கள் என்று நான் முன்னதாக குறிப்பிட்டேன். அரபி மொழியை கற்றிருந்தார்கள், எனவே அரபி நூட்களையும் வாசிப்பார்கள். அவர்களுக்கு அரபி நன்றாக தெரியும். பிறருக்காக அனுதாப உணர்வு கொண்டவர்கள் ஆவார்கள். தமது தகுதிக்கு உட்பட்டு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு பிறருக்கு உதவி செய்து வந்தார்கள். ரொக்கமாகவும் பொருளாகவும் பிறருக்கு வழங்கி வந்தார்கள். மேலும் இன்ன நபர் உதவி செய்ய தகுந்தவர் ஆவார் என்று இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று பிறருக்கு அனுதாப உணர்வை தூண்டுவார்கள். இதன் காரணமாக அவர்களோடு நெருங்கிய தொடர்பை உடைய வசதி படைத்த மக்கள் இவர்களிடம் பணத்தை கொடுத்து நீங்களே இதை தேவையுடையவர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கூறி தொகையை இவர்களிடம் கொடுப்பார்கள். மிக நீண்ட காலம் ரப்வாவின் தலைவியாகவும் இவர்கள் இருந்தார்கள். எனவே பல தெருக்களில் சென்று அங்கு கூட்டங்களில் கலந்து கொள்வதுண்டு. எனவே பல இடங்களில் வசிக்கும் ஏழைகளுடன் தனிப்பட்ட முறையிலும் இவர்கள் பழகி வந்தார்கள். அவர்களின் சூழ்நிலையை நன்கு அறிந்திருந்தார்கள். சௌத்ரி ஹமீதுல்லா சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் இம்தாத் கந்தும் கமிட்டியின் சதராக இருந்தார்கள். ரப்வாவின் சதர் லஜ்னாவின் சார்பாக இன்னாருக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று சிபாரிசு கடிதம் வந்தால் அது முழு அளவில் ஆராய்ந்த பிறகுதான் சிபாரிசு வந்துள்ளது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். அதை மேற்கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை ஏற்படாது என்று கூறுகிறார்கள். அவர்களது தலைமை நிர்வாகம் மற்றும் அலுவலகத்தோடு தொடர்புடையது மட்டுமல்ல, மாறாக ரப்வாவின் லஜ்னா தலைவி என்ற அடிப்படையில் ஏறக்குறைய ஒவ்வொரு வீட்டினருடனும் அவர்களுக்கு தனிப்பட்ட தொடர்பு இருந்து வந்தது. தலைமையகத்தின் லஜ்னாவின் கீழ் ரப்வாவின் லஜ்னா செயல்பட்டு வந்தது. ஜனவரி 1953 ரப்வாவின் லஜ்னா பிரிவை மேலிடத்திலிருந்து விலக்க வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் ரப்வாவின் சதர் மேலிடத்தின் செயற்குழு உறுப்பினராக இருப்பார்கள் என்றும் தீர்மானம் இருந்தது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் யாரை தலைவியாக்க வேண்டும் என்று ரப்வாவின் முஹல்லாக்களில் கருத்து கேட்கப்பட்டது. அனைவரும் ஏகமனதாக சாஹிப்ஜாதி நாசிரா பேகம் சாஹிபாவை தலைவியாக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார்கள். இது லஜ்னாவின் வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது. இந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் லஜ்னா தலைவியாக நியமிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 1988 ஆண்டு அல்லது 89 ஆண்டு வரைக்கும் அவர்கள் தலைவியாக இருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் தமது உடல்நல குறைவை காரணமாக காட்டினார்கள். அதனால் வருத்தம் தெரிவித்தார்கள். இருந்தபோதிலும் ஒரு சாதாரண லஜ்னா உறுப்பினர் என்ற அடிப்படையில் பணிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் செக்ரட்டரி ஹிஸ்மத்தே கல்காக இருந்து பணிபுரிந்தார்கள். அவர்களின் தலைமையில் ரப்வாவின் லஜ்னா ஏறக்குறைய எல்லா துறைகளிலும் மிகவும் சிறப்பு மிகுந்த தரத்தை அடைந்திருந்தது. எனக்கு தெரிந்தவர்களிடமிருந்து இரங்கல் கடிதம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏறக்குறைய எல்லா கடிதத்திலும் ஒரு விஷயம் காணப்படுகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அவர்களை சந்திக்க சென்ற போதெல்லாம் மிகவும் சிரித்த முகத்துடன் எங்களை சந்திப்பார்கள், விருந்துபச்சாரம் புரிவார்கள், சீதோஷண நிலைக்கு ஏற்ப தகுந்த பொருட்களை விருந்திற்காக முன்வைப்பார்கள், குழந்தைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், போதும் என்ற மனப்பான்மை கொண்டவர்கள் ஆவார்கள், முகத்தை பார்த்து நிலைமையை அனுமானித்து அதன் பின்னர் நலம் விசாரிப்பார்கள், துவா மற்றும் தூய்மையை மேற்கொள்ள கவனமூட்டி வந்தார்கள், சந்ததிகளை தர்பியத்து கொடுத்து வளர்க்கும் முறையிலும் துவா செய்யுமாறு கவனமூட்டுவார்கள். இக்கருத்தை ஏறக்குறைய எல்லாருமே எழுதியுள்ளார்கள். விருந்துபச்சாரம் செய்வதை பற்றி இங்கு கூறப்பட்டது. எனவே இதில் ஒரு சிலவற்றை நானும் தெரிவிக்கின்றேன். என் தாயார் மிக நீண்ட காலம் வரைக்கும் லஜ்னாவின் தலைவியாக இருந்தார்கள். அப்போது பல்வேறு முஹல்லாக்களின் தலைவிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து கூட்டம் நடத்துவார்கள். இந்த கூட்டங்கள் மிக நீண்ட காலமாக எங்கள் வீட்டிலேயே நடந்து வந்தது. எங்கள் வீட்டின் திண்ணை மிகவும் பரந்த இடமாகும். குறைந்தபட்சம் 35 அல்லது 40 அடி திண்ணை பரப்பு இருக்கும். அதில் கூட்டம் நடந்து வந்தது. கூட்டம் நடக்கும் நாளன்று அசர் தொழுகை முடிந்தவுடன் உடனடியாக வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டியது இருந்தது. ஏனென்றால் எல்லா அறைகளின் வழியும் அடைக்கப்பட்டுவிடும். வீட்டை லஜ்னாக்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள். அறைக்குள் இருந்தாலும் பின்னர் 2 மணி நேரத்திற்கு உள்ளேயே இருக்க வேண்டியது வரும். ஏனென்றால் வேறு வழி இல்லை. கூட்டத்தில் 150 இலிருந்து 200 பெண்கள் கலந்து கொள்வார்கள். அப்போது தேநீர் அல்லது சர்பத் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப தேவையானதை வழங்குவார்கள். அதோடு தின்பண்டம் ஏதாவது கொடுப்பார்கள். இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் எனது தாயார் சுயமாகவே செய்து வந்தார்கள். விருந்தோம்பல் தொடர்பாக என்னுடன் படித்த வகுப்பு தோழர் ஒருவர் எழுதுகின்றார், ஒருமுறை நான் உன்னுடன் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு ஹாஜி சாஹிப் அடிக்கடி நமது வீட்டிற்கு வருவார்கள். அவர் வெளியே உலாவிக் கொண்டிருந்ததை எனது தாயார் கேட்டார்கள். அப்போது சயீத் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது தாயார் என்னை அழைத்து ஹாஜி சாஹிப் வந்துள்ளார்கள், அவரை அழைத்து வா, உள்ளே உட்கார வைத்து சாப்பிடுவதற்கு ஏதாவது தேவைப்பட்டால் கொடு என்று கூறினார்கள். இவ்வாறு விருந்துபச்சாரம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அனுதாபம் காட்டக்கூடியவர்கள் ஆவார்கள் என்று கூறும்போது ஒருவர் எனக்கு இவ்வாறு கடிதம் எழுதுகின்றார், என்னுடைய வீட்டின் சூழ்நிலை சரியில்லை, எனது பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு எனது பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்ப நான் முயற்சி செய்து வருகின்றேன் என்பதை அறிந்து ஒரு நாள் எனக்கு ஒரு தொழுகை விரிப்பை கொடுத்து அனுப்பினார்கள். அதில் எனக்காகவும் எனது பிள்ளைகளுக்காகவும் அதிகமாக துவா செய்துள்ளதாக தெரிவித்தார்கள். அதோடு இன்ஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைகளும் வெளிநாடு செல்வதற்கு ஏற்பாடு ஆகிவிடும், கவலைப்படாதே என்று கூறி அனுப்பினார்கள். அதன் பிறகு இறைவன் வழக்கத்திற்கு மாறான முறையில் ஏற்பாடு செய்தான். இதனால் எல்லா பிள்ளைகளும் வெளிநாடு சென்று விட்டார்கள். ஒரு மகனுக்கு மட்டும் ஏற்பாடு ஆகாமல் இருந்தது. அவனுக்கும் கொஞ்ச காலத்திற்கு முன்னால் விசா கிடைத்து விட்டது. நல்ல நல்ல பெண்கள் துவா செய்வார்கள். ஆனால் அனுதாப உணர்வு மிகுந்தவையாக இவர்கள் இருந்தார்கள். எனது நிலை சரியில்லை என்று யாரோ சொன்னதை கேட்டு துவா செய்தார்கள். அதை எனக்கு அனுப்பியும் வைத்தார்கள் என்று அவர் எழுதுகின்றார். ஒருமுறை எனது தாயார் என்னிடம் கூறினார்கள். அவர்கள் ஒரு கனவை என்னிடம் சொன்னார்கள். அந்த கனவு எனக்கு மறந்துவிட்டது. ஆனால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டதாக அவர்கள் கூறியது எனக்கு நன்றாக ஞாபகம் உள்ளது. ஒருமுறை ஜெர்மனியின் எதிர்கால வளர்ச்சியை பற்றியும் ஜமாத்திற்கு கிடைக்கும் வெற்றியை பற்றியும் ஒரு கனவை எனக்கு கூறினார்கள். இந்த முறை நான் ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது ஜமாத்தின் விளைவுகளையும் தொடர்புகளையும் பார்த்தேன். அப்போது எனது தாயார் கண்ட கனவு எனக்கு ஞாபகம் வந்தது. பிரகாசமான எதிர்காலத்தின் பக்கம் நாம் எடுத்து வைக்கும் அடியாக இது இருக்க வேண்டும். இறைவன் இதற்காக அருள் புரிவானாக. மேலும் வழிகள் திறந்து கொண்டே செல்லட்டுமாக. எனது தாயாரின் இன்னொரு சிறப்பு அம்சம், அவர்கள் சந்தாவின் கணக்குகளை மிகவும் கவனத்துடன் பேணி வந்தார்கள். அவர்களின் சொத்துக்களிலிருந்து அவர்களுக்கு என்ன வருமானம் வந்தாலும் முதலில் வசியத் சந்தா மற்றும் ஜல்சா சாலானாவின் சந்தா ஆகியவற்றை எடுத்து வைப்பார்கள். பின்னர் தஹ்ரிகே ஜதீத் வக்ஃபே ஜதீதில் அவர்கள் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை பூர்த்தி செய்வார்கள். அதன் பிறகு இன்னும் பிற விருப்ப சந்தாக்களில் அவர்களுக்குரிய பங்கு என்ன உண்டோ அதை அவர்கள் எடுத்து வைப்பார்கள். நான் அங்கு இருந்த வரைக்கும் சந்தாவின் கணக்குகளை என்னிடம் ஒப்படைத்து சரிபார்த்து வந்தார்கள். சந்தாவையும் என்னிடம் கொடுக்க சொல்வார்கள். கணக்கு சரியாகிவிட்டதா என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டு குறைவாக சந்தா செலுத்திவிடக் கூடாது என்று கூறுவார்கள். பல்வேறு சொத்துக்களிலிருந்து அவர்களுக்கு பல்வேறு வகையில் வருமானம் வந்தது. ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வந்த வருமானத்தில் கணக்கு தவறாக எழுதப்பட்டு சந்தா செலுத்திவிட்டாலும் அதை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கணக்கு செய்து இன்னும் நீங்கள் இவ்வளவு தொகையை சந்தாவாக கொடுக்க வேண்டும் என்று கூறினால் அதை உடனடியாக செலுத்தி விடுவார்கள். அதே போன்று சந்தா மஜ்லிஸையும் தமது வருமானத்திற்கு ஏற்ப கொடுத்து வந்தார்கள். பொதுவாக மக்கள் இதில் கவனக்குறைவு காட்டுகின்றார்கள். எனது கருத்தின்படி வருமானத்தின் அடிப்படையில் அதிகமான சந்தா இவர்களின் சந்தாவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் மிகவும் நுட்பமாக கணக்கு பார்த்து வந்தார்கள். டாக்டர் நூரி சாஹிப் அவர்கள் எனக்கு இரங்கல் கடிதம் எழுதினார்கள். 1999 நான் சிறைச்சாலை சென்றபோது நான் விடுதலையான பிறகு நூரி சாஹிப் என் தாயாருக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதினார்கள். அதற்கு பதில் எழுதும்போது எனது தாயார் இவ்வாறு குறிப்பிட்டு எழுதினார்கள். நூரி சாஹிப், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது கடிதம் கிடைத்தது. அதில் மஸ்ரூர் சுகமாக விடுதலை அடைந்து திரும்பியதற்காக மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தியுள்ளீர்கள். இறைவன் மிக அதிகமாக அருள் புரிந்துள்ளான். எதிரிகளின் திட்டம் மிகவும் அபாயகரமாக இருந்தது. இறைவன் தனது அருளினால் தனது வல்லமையை வெளிப்படுத்தியுள்ளான். இதற்கு எவ்வளவு அதிகமாக நன்றி கூறினாலும் அது குறைவாகும். ஏறக்குறைய ரவ்வா வாழ் மக்களும் ரவ்வாவிற்கு வெளியில் வசிப்பவர்களும் மிக அதிகமாக வேதனையுடன் துவா செய்து வந்துள்ளார்கள். இறைவன் அவர்களின் துவாக்களை ஏற்றுக்கொண்டான்.
அல்ஹம்துலில்லா.
வருங்காலங்களிலும் அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. இது அவர்களின் பணிவாகும், நன்றி உணர்வாகும். தாய் என்ற முறையில் நானும் அதிகமாக துவா செய்தேன் என்று கூறவில்லை. நிச்சயமாக அவர்கள் எனக்காக துவா செய்திருப்பார்கள். ஆனால் ஜமாத் உறுப்பினர்களின் துவாவிற்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் வழங்கினார்கள். துவாவில் அவர்கள் சுயநலம் காட்டவில்லை. இறைவன் என்னையும் எனது குழந்தைகளையும் பாதுகாப்பானாக என்று கூறவில்லை. மாறாக அனைவரையும் தனது பாதுகாவலில் வைப்பானாக என்று கூறினார்கள். ஆக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திற்கு கிடைத்துள்ள சிறப்பு அம்சம் இதுவாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளால் தர்பியத்து பெற்றதன் காரணமாக இச்சிறப்பை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்புடைய பல சம்பவங்கள் உள்ளன, அது இப்போது எடுத்துக் கூற முடியாது. அவர்களது இன்டர்வியூ நேர்முக காணல் வெளியாகியுள்ளது, அதை நீங்கள் கேட்கலாம் அல்லது படித்து தெரிந்து கொள்ளலாம். அவர்களது உணர்ச்சியின் மீது அவர்களுக்கு உறுதியான உறுதியும் அதிக கட்டுப்பாடும் இருந்தது. ஆனால் எனது மகன் 2-3 வருடங்கள் முன்பு அங்கு சென்றிருந்த போது என்னை பற்றி பேசும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். இறைவன் அவர்களது எல்லா துவாக்களையும் எனக்காகவும் எனது சகோதர சகோதரிகளுக்காகவும் எங்களது சந்ததிகளுக்காகவும் ஏற்றுக்கொள்வானாக. ஹிலாபத்திற்கு பிறகு என்னோடு உள்ள தொடர்பில் சிறப்பான மாற்றம் தென்பட்டது. போனில் என்னிடம் உரையாடும் போது நான் அதை உணர்ந்தேன். சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்பாக நான் போனில் பேசிவிட்டு செல்வேன். அவர்கள் எப்போதும் ஒன்றை கூறி வந்தார்கள், அவர்களுக்கு எனது நிலை நன்றாக தெரியும். தாயை விட வேறு யாரும் பிள்ளைகளின் நிலையை அதிகம் தெரிந்திருக்க மாட்டார்கள். எனது பழக்க வழக்கம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. நான் பேசினால் மிகவும் சுருக்கமாக பேசுவேன், அதிகமாக பேச மாட்டேன். அல்லாஹ் தஆலா உனது நாவிலும் உனது உரையிலும் பரக்கத்தை வழங்குவானாக என்று கூறுவார்கள். குறிப்பாக நான் நஃபில் தொழுது வருகின்றேன் என்றார்கள். சஜிதாவில் எல்லா தொழுகைகளிலும் குறைந்தபட்சம் ஒரு சஜிதாவில் உனக்காக துவா செய்து வருகிறேன் என்றும் கூறினார்கள். ஆனால் 2005 காதியானில் வைத்து ஹிலாபத்திற்கு பிறகு முதன்முறையாக அவர்களை நான் சந்தித்தேன். அப்போது எனக்கு மிகவும் வியக்கத்தக்க நிலை ஏற்பட்டது. மிகவும் வித்தியாசமான அனுபவமாக அது இருந்தது. ஹிலாபத்தின் மீது அவர்களுக்கு இருந்த தொடர்பு மற்றும் முந்தைய கலீஃபாக்களுடன் அவர்களுக்கு இருந்த விசுவாச உணர்வு அவர்களது கண்களில் எனக்கு தென்பட்டது. அது என்னுடன் மகன் என்ற தொடர்பு அல்ல, அது ஹிலாபத்தின் தொடர்பாகும். அதில் கண்ணியமும் மரியாதையும் தென்பட்டது. மீர் முகமூத் சாஹிப் அவர்களின் மகன் டாக்டர் இப்ராஹிம் சாஹிப் அவர்களிடம் ஊரில் நேர்முக காணல் எடுத்தார்கள். பல்வேறு பழைய சம்பவங்களை பேசினார்கள். அப்போது என்னை பற்றியும் பேசினார்கள். அவர்கள் எனக்கு கேசட்டை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதில் என்னை பற்றி கூறும்போது எனக்கு மரியாதையை கொடுப்பதற்கு காரணம் அவர் காலத்தின் ஹலீஃபா ஆவார் என்று கூறியுள்ளார்கள். எனது அன்பு மிகுந்த தாயார் இந்த தொடர்பிற்கு உலகத்தின் மற்ற எல்லா தொடர்பை விடவும் அதிக முன்னுரிமை வழங்கினார்கள். ஹிலாபத்தின் தொடர்பு மகன் என்ற உறவை மிஞ்சிவிட்டது. நான் அவர்களை சந்திக்க சென்றபோது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களின் கண்களில் வெளிச்சம் தென்பட்டது, முகம் மலர்வார்கள். காதியானில் நான் இருந்தபோது எனக்கு மாநாட்டின் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு உபரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாயாரிடம் சென்று அமர்வேன். அவர்களிடம் அவர்களை உட்கார வைத்து வெகு நேரம் வரை பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் காதியானின் இந்த காலம் வெறும் 15 நாட்களுக்காக மட்டுமே இருந்தது. அங்கிருந்து பாகிஸ்தான் செல்வதற்காக முன்னதாகவே என்னிடம் விடைபெற்று சென்றார்கள். எனக்காக அதிகமாக துவாவும் செய்தார்கள். மீர் மஹமூத் சாஹிப் அவர்களின் மகன் டாக்டர் பாரூக் சாஹிப் எனக்கு மீர் மஹமூத் சாஹிப் அவர்களின் இளைய மகன் டாக்டர் பாரூக் சாஹிப் அவர்கள் எனக்கு எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் 4வது கலிபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு நான் இரங்கலுக்காக அங்கு சென்றிருந்தேன். அப்போது எனக்கு அறிவுரை வழங்கினார்கள், எனக்கு துவாவிற்காகவும் கூறினார்கள். அதோடு புதிய கலீஃபாவாக யார் வந்தாலும் அவருடைய கையில் பையத் செய்ய வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அவருடன் மிகவும் உளப்பூர்வமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ஆக ஹிலாபத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். இதற்காக அவர்கள் துவாவும் செய்து வந்தார்கள், அறிவுரையையும் கூறி வந்தார்கள். இறைவன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக. சம்பவங்கள் நான் ஏற்கனவே கூறியது போன்று அதிகமாக உள்ளன. இறுதியில் நான் ஒரு சம்பவத்தை மட்டும் கூறுகின்றேன்.
மஹமூதம் சாஹிப்கு பேட்டே ஹே சோட்டே பேட்டே.
1913 ஹஜரத் முஸ்லீம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் ஃபஜல் பத்திரிகையை தொடங்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். அப்போது ஹஜரத் உம்மே நாசிர் சாஹிபா இந்த பத்திரிகையை தொடங்குவதற்காக முதலீடாக தமது சில நகைகளை கொடுத்தார்கள். ஹஜரத் முஸ்லீம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவுவதற்காக ஹஜரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் உள்ளத்தில் ஊக்கத்தை வழங்கியது போன்று எனக்கு உதவி செய்வதற்காக எனது மனைவியின் உள்ளத்தில் இறைவன் ஊக்கத்தை வழங்கியுள்ளான். பத்திரிகையில் முதலீடு செய்வது கிணற்றில் பணத்தை போடுவதற்கு சமமாகும். குறிப்பாக இந்த பத்திரிகையை மஹ்மூத் ஆரம்பிக்கும் போது என்பதை நன்கு அறிந்தும் நகையை கொடுத்தார்கள். இது ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டிய பணிவான உணர்வாகும். அக்காலத்தில் மிகப்பெரிய கட்டுரையாகவும் அந்த கட்டுரை இருந்தது. அவர்கள் தமது இரண்டு நகைகளை என்னிடம் கொடுத்தார்கள். அதை விற்று பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். அதில் ஒன்று அவர்களின் தங்க வளையலாகும், இன்னொன்று அவர்கள் சிறிய வயதில் அணிந்த வளையலாகும். இதை அவர்கள் தமது உபயோகத்திற்காகவும் எனது மகள் நாசிகா பேகம் சாஹிபா அவர்களின் உபயோகத்திற்காகவும் வைத்திருந்தார்கள். நான் அந்த நகையை எடுத்துக்கொண்டு லாகூர் சென்றேன். அதை 475 ரூபாய் இரண்டு வளையலும் விற்கப்பட்டது. அதை வைத்து அல் ஃபஜல் பத்திரிகை தொடங்கப்பட்டது. அல் ஃபஜல் பத்திரிகையின் வாசகர்கள் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மகள் மற்றும் எனது தாயாரை பத்திரிகை வாசிக்கும் போது துவாவில் நினைவில் கொள்ளுங்கள். அல் ஃபஜல் பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது தாம் அறிவுத்திறன் உடையவர்களாக இல்லை, தாம் அதை அறிந்திருக்கவில்லை. எனினும் அதில் தமது பெற்றோர்களுடன் தாமும் பங்கு வைத்திருந்தார்கள். இந்த அல் ஃபஜல் பத்திரிகை இன்றும் இன்டர்நேஷனல் அல் ஃபஜல் என்ற பெயரில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இறைவன் இவர்களது பதவிகளை உயர்த்துவானாக. இவர்களின் துவாக்கள் எப்போதும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கட்டுமாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அவர்களின் ஜனாசா காயப் தொழுகையை நான் தொழ வைப்பேன். இதை தவிர இன்னும் சில ஜனாசாக்கள் உள்ளன. ஒன்று சௌத்ரி நசீர் அகமது சாஹிப் அவர்களின் ஜனாசாவாகும். இவர்கள் அரசாங்க பணியாளராகவும் இருந்தார்கள். 1981 ஓய்வு பெற்ற பின்னர் மூன்றாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களை நாயிப் நாசிர்,
நாயிப் நாசிர்
ஜராத் மற்றும் நாயிப் வக்கீலு ஜராத் பொறுப்பில் அமர்த்தினார்கள். 2003 வரை இந்த தொண்டை இவர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். மிகவும் பணிவுடனும் கடின உழைப்புடனும் இவர் பணியாற்றினார்கள். ஆப்பிரிக்காவின் சில நாடுகளிலும் அதற்கு நான்காவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவரை அனுப்பினார்கள். சிந்து என்ற இடத்தில் உள்ள நிலம் சம்பந்தமாக என்னுடனும் இவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. இவர் மிகவும் பணிவான மனிதர் ஆவார். இவர் மிகவும் கண்ணியம் மற்றும் மரியாதை செலுத்துபவர் ஆவார். என்னை விட வயதில் மூத்தவர் ஆவார். எனினும் மிகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். கல்லூரியில் இவர் பயின்றபோது விடுமுறை நாட்களில் ஹஜரத் மௌலவி ஷேர் அலி கான் சாஹிப் அவர்களுடன் திருக்குரானை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதில் உதவி புரிந்து வந்தார்கள். இவ்வாறு திருக்குரானை மொழிபெயர்ப்பதிலும் இவர்களுக்கு பங்கு உண்டு. இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள், ஒரு மகள் உள்ளார்கள். அல்லாஹ் தாலா அவர்கள் அனைவருக்கும் பொறுமையை வழங்குவானாக, அவர்களது பதவிகளை உயர்த்துவானாக. இவர் இளைஞராக இருந்தபோதே தஹஜ்ஜுத் தொழுகையை தொழும் பழக்கம் உடையவராக இருந்தார். நானும் பார்த்துள்ளேன். பயணத்தின் போது என்னுடன் வரும்போதெல்லாம் இரவு 3 மணி அல்லது சமயம் கிடைக்கும் போது எழுந்திருத்து தஹஜ்ஜுதிற்காக எழுவார்கள். மிகவும் ஈடுபாட்டுடன் உருக்கத்துடனும் தஹஜ்ஜு தொழுவார்கள். இவரது இந்த நன்மையின் காரணமாக இவருடைய குடும்பத்தில் சூஃபி நசீர் அகமத் என்று இவர் அழைக்கப்பட்டார், அல்லது அதிகமாக தொழக்கூடிய சௌத்ரி சாஹிப் என்று இவர் அழைக்கப்பட்டார். அல்லாஹ் இவரது பதவியை உயர்த்துவானாக. இது தவிர இன்னொரு ஜனாசா மிர்சா ரஃபீக் அகமது சாஹிப் அவர்களின் ஜனாசாவாகும். இவர் இரண்டாவது கலிபத்துல் மசீஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் கடைசி மகன் ஆவார்கள். இவர்களும் நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னால் வஃபாத்தானார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குறிப்பிடும்படியான ஜமாத்தின் தொண்டு ஏதும் இவர்கள் புரியவில்லை. ஆனாலும் இறைவன் இவர்களை மன்னிப்பானாக, இவர்கள் மீது கருணை காட்டுவானாக. இவர்களுக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். இறைவனின் அருளால் இவர்கள் அனைவரும் கிலாபத்துடன் மிக நல்ல தொடர்பு உடையவர்கள் ஆவார்கள். இறைவன் இவர்களின் பிள்ளைகளுக்கு பொறுமையை வழங்குவானாக. ஹசரத் மசீமுத் அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றியதன் குறிக்கோளை முழுமைப்படுத்துபவர்களாக இவர்கள் இருப்பார்களாக. இவர்கள் அனைவரது ஜனாசா வாயிப் தொழுகையை நான் இன்ஷா அல்லா ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன்.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر